Ñoiru Sindhanai.
எனது அருமை அன்புள்ளங்களே, மாவீரன் அலெக்சாண்டர் தன் படையுடன் மக்ரான் என்ற பாலை நிலத்தை கடக்க வேண்டியிருந்தது. கொளுத்தும் வெயிலும் எரிக்கும் மணலும் வீரர்களின் உயிரை குடிக்கும் தீயாய் மாறின. அலெக்சாண்டரும் தாகத்தால் துடித்தார். அவரது தாகத்தை தணிக்க இரு தளபதிகள் நீண்ட தூரம் நடந்து தங்கள் கவசத்தில் சிறிது தண்ணீர் கொண்டு வந்தனர். அலெக்சாண்டர் அந்த தளபதிகளின் விசுவாசத்தை பாராட்டினார். பின்னர் அவர்களிடம், வீரர்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வழி ஏதாவது உண்டா என்று கேட்க, அவர்கள், இல்லை மன்னா, உங்கள் ஒருவருக்கு மட்டுமே தண்ணீர் கிடைத்தது என்று சொன்னார்கள். வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாதபோது தனக்கும் தண்ணீர் தேவையில்லை என்று கவசத்தில் இருந்த நீரை மணலில் ஊற்றினார் அலெக்சாண்டர். சூழ இருந்த வீரர்கள் தங்கள் தலைவனை பெருமையோடு எண்ணி ஆர்ப்பரித்தனர். ஆம் அன்பர்களே, தன்னை பின்தொடர்பவர்களின் இன்ப துன்பங்களில், முக்கியமாக அவர்களின் துன்பங்களில் தன்னையே இணைத்துக் கொள்பவரே உண்மையான தலைவர். இந்தியாவில், தமிழ்நாட்டிலும் இன்னும் பிற மாநிலங்களிலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. நல்ல தலைவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோமா என்ற கேள்வி மனதில் எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கு விடை வருகிற மாதங்களில் தெரியும். ஆடுகளை அரவணைத்து காக்கும் ஆயனை போன்ற உண்மையான தலைவர்களை பற்றி சிந்திக்க நமக்கு தாய் திருச்சபை இன்று ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. நல்லாயன் ஞாயிறென்று அழைக்கப்படும் இந்த ஞாயிறு இறையழைத்தலின் ஞாயிறென்றும் அழைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல அன்பர்களே, மே மாதம் 15 அகில உலகெங்கும் குடும்பங்களின் நாள் கொண்டாடப்படுகின்றது. குடும்பத்தில் நல்ல முறையில் உருவாகும் குழந்தைகள் இறையழைத்தலை ஏற்று தலைவர்களாக, மக்களை வழிநடத்தும் ஆயர்களாக உருவாக முடியும். இந்த அனைத்து கருத்துக்களையும் இணைத்து சிந்திக்க இறைவன் நமக்கு தந்திருக்கும் இந்த நாளுக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்வோம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ள பகுதி யோவான் நற்செய்தியின் 10 எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நற்செய்தியின் 9 பார்வையிழந்த ஒருவரை இயேசு குணமாக்கும் நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புதுமையின் இறுதியில் எழும் ஒரு காரசாரமான விவாதத்தில் இயேசுவை ஒரு பாவி என்று முத்திரை குத்துகின்றனர் பரிசேயர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் வகையில் இயேசு தன்னை ஒரு நல்ல ஆயனாக சித்தரிக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் திருடர், கொள்ளையர், கூலிக்கு மேய்ப்பவர் இவர்களோடு தன்னை ஒப்புமைப்படுத்தியும் பேசுகின்றார் இயேசு. உண்மையான ஆயனின் குணங்களை இயேசு விவரிக்கும் ஒரு சில வரிகளை இப்போது கேட்போம்.
யோவான் நற்செய்தி, 10. அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்குத் தெரியும்.
100 ஆடுகள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பாசமாக பெயரிட்டு அழைப்பதும் தன்னை பின்தொடரும் ஆடுகளுக்கு முன் சென்று வழிகாட்டுவதும் ஆயனின் முக்கிய குணங்கள். அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் மிக நெருக்கமான உயர்ந்ததொரு அடையாளம் அவரது பெயர். ஒருவரை பெயர் சொல்லி அழைக்கும்போது உருவாகும் உறவு, பிணைப்பு உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை. பல இல்லங்களில் செல்ல பிராணிகளுக்கும் பெயர்கள் தருவது உறவை வலுப்படுத்த மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சிதானே. மக்கள் கணக்கெடுக்கும் ஓர் அலுவலர் ஓர் இல்லத்தலைவியை சந்தித்த கதை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. கணக்கெடுக்க வந்தவர் அந்த இல்லத்தலைவியிடம், வீட்டில் எத்தனை பேர் என்று கேட்டார். இல்லத்தலைவி அவரிடம், வீட்டில் டெய்ஸி, டேவிட், சூசன், வில்லியம், ஹாரி, ஜெஃப்ரி எல்லாரும் இருக்கிறார்கள். இன்னும் நாய்க்குட்டி டாமியும் பூனைக்குட்டி ரோசியும் உள்ளன என்று ஒரு பட்டியலை தந்தார். கணக்கெடுக்க வந்தவர், நாய், பூனை இவையெல்லாம் வேண்டாம், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள் என்றார். மீண்டும் அந்த பெண், வீட்டில் டெய்ஸி, டேவிட், சூசன், வில்லியம் என்று ஆரம்பித்தார். கணக்கெடுக்க வந்தவர் இடைமறித்து, அம்மா, எனக்கு இந்த பெயரெல்லாம் தேவையில்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் எண்ணிக்கை என்றார். இல்லத்தலைவி அவரிடம், எனக்கு அவர்கள் பெயர்கள் மட்டும்தான் தெரியும், அவர்களது எண்ணிக்கை தெரியாது என்றார். அன்புள்ளங்களே, ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைப்பதில் கிடைக்கும் உறவும் நிறைவும் எண்ணிக்கையில் கிடைக்காது இல்லையா? ஆனால் நாம் வாழும் காலத்தின் நிலை என்ன? நாம் வாழும் காலத்தில் எண்ணிக்கைக்கு தரப்பட்டுள்ள மதிப்பை நாம் அனைவரும் அறிவோம். நமது வாழ்வை பல அடையாள அட்டைகளாக மாற்றி ஒவ்வொன்றுக்கும் ஓர் எண்ணை கொடுத்து நமது முக்கியமான அடையாளங்கள் எண்ணிக்கையில் சிக்கிக் கொள்வதை நாம் அனைவரும் உணர்ந்து வருகின்றோம். ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட், வங்கிக் கணக்கு புத்தகம் என்று எத்தனை எண்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்தர நாடுகள் என்று முன்னேற்றம் கண்டிருக்கும் பல நாடுகளில் ஒருவரது வாழ்வே அட்டைகளிலும் அவற்றில் உள்ள எண்களிலும் புதைந்து வருவதை நாம் பார்க்கலாம். இந்த அட்டைகள் தொலைந்துவிட்டால், அவரது எண்களை அவர் மறந்துவிட்டால், ஒருவர் தன்னுடைய சுய அடையாளத்தையே இழக்கும் ஆபத்து அங்கு இருக்கின்றது. நமது குழந்தைகள், நண்பர்கள் இவர்களது பெயர்கள் மறக்கப்பட்டு அவர்களது செல்லிடப் பேசியின் எண், அவர்களது கிரெடிட் கார்டு எண் என்று எண்களே நம்முடைய நினைவையும் மனதையும் நிறைக்கப் போகும் காலம் மிக நெருங்கி வருகிறதோ என்ற பயம் எனக்கு. பெயர் சொல்லி அழைத்து உறவுகளை வளர்க்கும் வழிகளை, உறவுகளை ஆழப்படுத்தும் வழிகளை நாம் கண்டுகொள்ள நல்லாயனாம் இறைவன் நமக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, தலைவனை தொடரும் தொண்டர்கள் ஆயிரமாய் பெருகினாலும் அவர்களை எண்ணிக்கையாக கருதாமல் ஒவ்வொருவரையும் தனி மனிதர்களாய் எண்ணி அவர்களது பெயர் சொல்லி அழைக்கும் தலைவனே உண்மையான தலைவன். நெப்போலியன் தன் வீரர்கள் அனைவருடைய பெயர்களையும் நினைவில் வைத்து அவர்களை பெயர் சொல்லியே அழைத்ததாக வரலாறு சொல்கின்றது. இப்படி ஆயிரம் ஆயிரம் பெயர்களை நினைவில் பதிப்பதற்கு அசாத்திய அறிவுத்திறமை இருந்தால் மட்டும் போதாது. தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் மதித்து அவர்கள் மீது ஈடுபாடு கொள்ளும் மனமும் இருந்தால்தான் பெயர்கள் மனதில் பதியும். அன்பு நெஞ்சங்களே, பெயர் சொல்லி பாசமாய் அழைத்தல், முன்னே சென்று ஆடுகளை வழிநடத்துதல் ஆகிய நற்பண்புகளுடன் ஆயனுடைய மற்றொரு முக்கியமான குணத்தையும் யோவான் நற்செய்தி 10 இயேசு குறிப்பிடுகின்றார்.
நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன்.
நல்ல ஆயனின் ஒரு முக்கியமான குணம் ஆடுகளுக்காக தன் உயிரையே தருவது. எந்த ஒரு சூழலிலும் தன்னை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களையே எண்ணி வாழ்வதைப் போன்ற ஓர் உயர்வான வாழ்வு உலகத்தில் இல்லை. ஆபத்து, துன்பம் என்று வரும்போது தன்னை குறித்து ஒருவர் கவலை கொள்வதும் தன்னை காத்துக்கொள்ள முயல்வதும் வெகு சாதாரண மனித இயல்பு. அந்த இக்கட்டான சூழல்களிலும் தன்னை பற்றிய கவலை இல்லாமல் அடுத்தவரை பற்றி கவலைப்படும் மனம் மலைபோல உயர்ந்ததொரு மனம். மனித வரலாற்றில் தங்களையே மறந்து பிறருக்காக வாழ்ந்த பலரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனது அருமை அன்பு உள்ளங்களே, நல்லாயன் இறை அழைத்தல் என்ற இரு எண்ணங்களையும் இணைத்து சொல்லப்பட்டுள்ள ஒரு கதையோடு இன்று நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம். இது வெறும் கதையல்ல அன்பர்களே, உண்மையாக நடந்ததொரு சம்பவம். கொரியாவில் நடந்து வந்த போரின் உச்சக்கட்டம். போரில் காயப்பட்டு உயிருக்கு போராடி வந்த ஒரு வீரன் தான் இறப்பதற்கு முன் ஒரு குருவை சந்திக்க வேண்டுமென்ற தன் ஆவலை வெளியிட்டான். அவனுக்கு மருத்துவ உதவிகள் செய்து வந்தவர் திகைத்து நின்றார். இந்த போர்க்களத்தில் குருவுக்கு எங்கே போவது என்று அவர் தடுமாறிக் கொண்டிருந்த போது அந்த வீரனுக்கு அருகில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த மற்றொரு வீரன் நான் ஒரு குரு என்று தன்னையே அறிமுகப்படுத்தினார். அவரது நிலையைக் கண்ட மருத்துவர், நீங்கள் அசையாதீர்கள், நீங்கள் அசைந்தால் உங்கள் உயிருக்கு பெரும் ஆபத்து என்று அந்த குருவிடம் எச்சரித்தார். அதற்கு அந்த குரு, நான் வாழப்போகும் இந்த ஒரு சில மணி துளிகளை விட என் நண்பரின் ஆன்மா எனக்கு மிகவும் முக்கியம் என்று சொன்னபடி தன்னிடம் எஞ்சியிருந்த சக்தியை எல்லாம் திரட்டி தரையோடு தரையாக ஊர்ந்து வந்தார் அந்த குரு. சாகும் நிலையிலிருந்து அந்த வீரனின் இறுதி நேரத்தில் அவனுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். அந்த வீரனும் குருவும் அமைதியாக இறந்தனர். அன்பு நெஞ்சங்களே, மே மாதம் 15ஆம் தேதி குடும்பங்களின் அனைத்துலக நாள். நமது குடும்பங்கள் இறை அழைத்தலை வளர்க்கும் நாற்றங்காலாய், தோட்டமாய், பள்ளிக்கூடமாய் இருக்க வேண்டுமென்று இறை அருளை வேண்டுவோம். பள்ளிப்படிப்பு, கல்லூரி படிப்பு ஆகியவற்றை முடித்துவிட்டு வாழ்வில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் இளையோரை இன்று சிறப்பாக இறைவனின் திருப்பாதம் கொண்டு வருவோம். நல்லாயனாம் இயேசுவைப் போல இறை அழைத்தலை ஏற்று மக்கள் பணிக்கு தங்களையே அளிக்க முன்வரும் இளையோரை இறைவன் வழிநடத்த வேண்டுமென்று இந்த இறை அழைத்தல் ஞாயிறன்று சிறப்பாக வேண்டிக் கொள்வோம்.
என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய் என்னை தேர்ந்தது
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.